வேத புஸ்தகம் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். வேத புஸ்தகம் எல்லாரும் மொழியிலும் இன்றைக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வேத புஸ்தகத்தை வாசிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் இல்லாமல் ஒரு ஜாதிகளும் வாசிக்கிறார்கள், டாக்டர்களும் வாசிக்கிறாங்க, வக்கீல் வாசிக்கிறாங்க. மனசு கஷ்டமாக இருக்கும்போது அந்த சமயத்தில் மட்டும் தேடி வேத வசனத்தை வாசிக்கிறாங்க. அதே மாதிரி வேத வார்த்தைகளை விநியோகிப்பதற்காக உலக அளவில் பெரிய சங்கங்கள் இருந்து நிறைய பணத்தை செலவு பண்ணி எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை எல்லா ஜனங்களும் கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை செஞ்சிட்ருக்காங்க. மேலும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிவி மூலம் ஒளிபரப்பி எப்படியாவது தேவனுடைய வார்த்தையை ஏதோ ஒரு வழியில் அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற வழியில் நாடகத்தின் மூலமாகவோ பாட்டின் மூலமாகவோ அல்லது பிரசங்கத்தின் மூலமாகவோ எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துவருடைய கூட்டம் மிகுதி, ஆனால் அதை ஏற்றுக்கொள்வருடைய கூட்டம் கொஞ்சம். அப்படியாக எல்லாரும் அறிவிக்கும் போது நம்ம இதுவரைக்கும் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். மத்தேயு 13:34-35, மத்தேயு 13:34-35.
இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார். உவமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை உவமையினால் திறப்பேன், உலக தோற்றமுடன் மறைபொருளானவை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியார் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது.
இங்கு இயேசு கிறிஸ்து வேதத்திலே பேசின எல்லா வார்த்தைகளும் உவமைகளாகத்தான் பேசப்பட்டிருக்கிறது. உவமைன்னு சொன்னால் அந்த அர்த்தத்துக்கு பின்னால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் எழுத்தின்படியே தானாக கொஞ்சம் புரியும், எழுத்தின்படி கொஞ்சம் நம்மளுக்கு புரியும். அப்படி எழுத்தின்படி வாசிச்சா புரியாத மாதிரி இருந்தால் யாருமே வாசிக்க மாட்டாங்க. ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான், அந்த விதை வழியோரம் விழுந்தது அப்படின்னா அது எழுத்தின்படியும் அதனுடைய அர்த்தம் இருக்குது, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தமும் அதுக்கு பின்னாலேயே இருக்குது. ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஒருத்தன் புறப்பட்டான், அது வழி அருகே விழுந்ததுன்னா அந்த பக்கம் போகும்போது காற்று வாக்களை கேட்டுட்டு அப்படியே நான் போயிட்டேன். கற்பாறையான நிலத்தில் விழுந்தது அப்படின்னா அது எழுத்தின்படியும் அது நடக்குது. அதே மாதிரி கடின இருதயம் உள்ளவருடைய இருதயத்திலையும் தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிறது. இப்படியாக வேதத்தில் இருக்கிற அப்படின்னா ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின புஸ்தகம் வரை இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே உவமைகளாய் சொல்லப்பட்டது. அப்போ அந்த உவமைகள் யாருக்கு யாருக்கு புரியுதோ அந்த புரிஞ்சதெல்லாம் அவங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கலாம். ஏன் இப்படி ஆண்டவர் எழுதியிருக்காருன்னா, அவன் கண்ணார கண்டு காணக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் ஒரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது, ஒருத்தனுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியக்கூடாது. ஏன் அப்படி ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு, என்ன காரணம்? ஜனங்கள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஜனங்களுக்கு வேண்டி பாவங்களுக்கு வேண்டி ஜீவனையே கொடுத்தார். இப்படி ஜீவனையே கொடுத்துட்டு இந்த வார்த்தைகளை மட்டும் உண்மையில் எழுதி வச்சு போயிட்டார். என்ன கஷ்டம் பாருங்க, ரொம்ப அன்பாக நேசிச்சிருக்காரு, நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார், தன்னுடைய சகோதரனுக்காக உயிரை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. இப்படி கொடுத்துட்டு இந்த வார்த்தைகள்லாம் ஓமையிலாம் எழுதி வச்சுட்டு போயிட்டார். நீ தெரிஞ்சால் தெரி தெரியாட்டி போடு, ஏன் இப்படி ஓர வஞ்சனையாக செய்யணும், என்ன காரணம்? இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். சோத்திரம் மார்க்கு 4:33-34.
அவர்கள் கேட்டதையும் காணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சிஷ்யருடைய தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார்.
போதும், அவர்கள் கேட்டறியும் அளவுக்கு தக்கதாக உவமைகளை பேசினார் அப்படின்னா ரொம்ப புரியவே புரியாத காரியத்தை சொல்ல மாட்டாரு அப்படின்னா, அந்த கல்லு அப்பமாக்கிறத மாதிரி இருக்கிற காரியத்தை சொல்ல மாட்டார். ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய புரிந்து கொள்கிற தன்மைக்கு அளவான இருக்கிற வார்த்தைகளை பல பகுதியில் எழுதியிருக்கு. அப்போ ஊமைகள் இன்றைக்கி நிறைய ஊமைகள் இருக்குது புதியார் பாட்டில். அது எல்லாம் பல்லவ ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஊமைகளாக போட்டார். அதே மாதிரி பூர்வ காலத்து மறைபொருள்களையும் ரகசியமாக வச்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த இப்போ ஒரு சுமார் ஒரு 200-300 ஊமை இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, அதில் 10 ஊமை நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், மற்றெல்லாம் தெரியாட்டி பரவாயில்ல. அப்போ எந்த ஊமைகள் நம்மளுக்கு கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக நம்மளுக்கு என்னென்ன புரிஞ்சதோ அந்த புரிஞ்சதே முதல்ல நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆரம்பித்தோம்னா மற்றதெல்லாம் தானாக புரியும். நம்ம ஸ்கூலில் போய் நோட்டு புக் எடுத்துகிட்டு போய் எழுதுறதுக்கு ஆரம்பித்து சந்தோஷமாக உக்காந்து படிக்கிறதுக்கு ஆரம்பித்தாவே போதும், படிப்பு தானாக வரும். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அங்கே போனால் டீச்சர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீட்லேயே உக்காந்துட்டு இருந்தால் படிப்பு வராது. ஆனால் சந்தோஷமாக போய் நான் படிக்கணும், நான் டாக்டர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் நினச்சி ஸ்கூலுக்கு போய் படித்தானா தானாக படிப்பு வந்துடும். அதே மாதிரி வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது, வேதத்தை பிரியப்பட்டு வாசிக்கணும், வேதத்தில் நம்மளுக்கு நன்மையான காரியங்கள் நிறையா இருக்குது, இந்த நீதி கதைகள் நிறையா இருக்குது, தீமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நிறையா காரியம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை நினச்சி, ஆனது எனக்கு சமாதானம் இல்லை, என்னை யாரும் நேசிக்கலை, எனக்கு எப்பவுமே துக்கமாகவே இருந்துகிட்ருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு பணம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வியாதியாக இருக்குது, துன்பமாக இருக்குது அப்படின்னு மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தில் அகப்பட்டிருப்பான். அப்படி அகப்பட்டிருக்கிற சமயத்தில் அவனுக்கு என்னென்ன எளிமையான காரியங்களில் அவனுக்கு புரியுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை வாசித்தா கூட அவனுக்கு அது ஆத்ம சந்தோஷத்தை தரும். அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து எளிமையாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எழுதியாச்சுன்னா அதைத்தான் சிந்தனைகள் பண்ண வேண்டாமே, நம்மளாவே தெரியுது, அதையாக போய் திரும்பி படிச்சுக்கிட்டு இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை கொடுத்து படிக்கணும்னா நான் அதெல்லாம் படித்து முடித்தாச்சு அப்படிமா. அதே மாதிரி வேத புஸ்தகத்தில் எல்லாமே வெளிச்சத்தில் எழுதுகிற மாதிரி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க, எல்லாமே வாசித்து புரியாமல் எல்லோரும் படித்து புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா யாராவது படிப்பாங்களா வேத புஸ்தகத்தை? படிக்கவே மாட்டாங்க. கேட்டால் படித்தா நல்லா புரியுது, இதில் என்ன பெரிய ரகசியம் இருக்குது, இதை நல்லா தெரியுது நம்மளுக்கு, அதனால் பைபிளை விட்டு போட்டு வேறு ஏதாவது படிப்போம்னு சொல்லிட்டு மனுஷன் போயிடுவான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வேத புஸ்தகத்தை அநேகர் படித்து கொண்டே இருக்காங்க. உலகத்தில் அதிகமாக விற்பனை ஆகிறதும் பைபிள் தான், அதிகமான பாஷைகளில் அச்சடிக்கப்படுகிறது பைபிள் தான், அதிகமான ஜனங்கள் வாசிக்கப்படுகிறது பைபிள் தான். என்ன காரணம்னா அதில் ரகசியத்தை மறைச்சி வச்சுட்டாரு. உங்களுக்கு என்ன ரகசியம் வேணும்னா நீ அதை தேடணும், வாசிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும். இப்படி என்னென்ன காரியங்களை நீ செய்கிறையோ, எவ்வளோ கஷ்டப்படுறையோ அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ நம்ம ஆதாமுடைய காரியத்தை எடுத்து பார்ப்போம். ஆதாம் வந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டானா? கேட்கல. ஆதாம் வந்து எனக்கு ஏதேன் தடத்தை இப்படி கட்டி கொடுங்க, நல்ல மரமெல்லாம் வச்சு பெரிய தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டானா? கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவராக பார்த்து தன்னுடைய ரூபமும் சாயலும் இருக்கிற மனுஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஆண்டவர் அவனை அப்படி உண்டாக்குனான். உண்டாக்கிட்டு அவன் எந்த ஜபமும் பண்ணலை, எந்த உபாசமும் எடுக்கலை, ஒரு பெரிய தோட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டார் அவனுக்கு. அப்போ இலவசமாக கிடச்சி போச்சு அவனுக்கு, அது கேட்கவும் கூட கிடையாது. கொடுத்ததுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இப்படி தான் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன பேச்சு கேட்காம மீறி போய் என்ன பண்ணிட்டான்? அவன் பாவத்துக்குள்ள ஒழுங்கிட்டான். ஆதாம் செஞ்ச முதல் பாவம் என்ன கரெக்டாக சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியும் ஆதாம் செஞ்ச முதல் பாவம்? எல்லாம் சொல்லுவாங்க இந்த பழத்தை சாப்பிட்டான்ட்டு. அதுக்கு முன்னால் ஒரு பாவத்தை செஞ்சுருக்கிறான், அதெல்லாம் பாம்பு வந்து சேவாலை எச்சிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணது. ஆனால் ஆதாம் செய்த பாவம் ஒன்று இருக்குது.
ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு சொன்ன காரியத்தை வந்து மனைவிட்டு
சொன்ன, அது பரவாயில்ல, அது சொல்கிறதுக்கு தான் ஆதாம்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனைவிட்ட நீ தான் சொல்லி கொடுக்கணும், நான் சொல்ல மாட்டேன், நீ தான் அவளை ஆண்டு கொள்ளணும்னு சொல்லிட்டு அது ஆண்டவரே வந்து ஆதாமுக்கு சொல்லி கொடுத்து அது ஏவாளுக்கும் சொல்லி கொடுக்கும்படியாக கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் ஆதாம் ஒரு பாவம் செஞ்சுருக்கிறான். என்ன பாவம்? அதனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். அது ஏவாள்கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யாருக்கு சொல்லு பாப்பா? பூசிட்டான். அதுவும் அது ஏவாள் பூசிச்சதுக்கு அப்புறம் இவன் பூசிட்டான். ஆனால் அதுக்கு முன்னால ஒரு பாவம் ஆதாம் கிட்ட நடந்தது. அப்படி இல்லையே, அதெல்லாம் அது இருக்கிற சம்பவம், அது இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஆனால் செய்த பாவம், ஆதாம் செய்த ஒரு பாவம் இருக்கிறது. கீழ்படியாது அது கடைசியாக ஏவாள் சாப்பிட்டேன்னா வேற வழி இல்லை, நானும் சாப்பிட்டான். சோத்திரம் தெரியாது பார்த்தீங்களா. இவ்வளோ முதல்ல ஆதி ஆமத்தில் இருக்கிற சம்பவம் ஆதாம் ஏவாள் கதை தெரியாதவன் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த கதை தெரியாது. அதனால ஆண்டவர் இப்படி படின்னு சொல்கிறதுக்கு காரணம் முஸ்லீமுக்கும் தெரியும், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆதாம் வந்து அந்த யார்கிட்ட முன்னால ஒரு கதை நடந்திருக்குது, அந்த கதையை கட்டுப்பிடிக்கலாம். அப்பதான் அந்த பாம்பு வந்திருக்காது. அந்த கதை நடந்திருந்தா அந்த பாம்பு வந்திருக்காது, வந்தாலும் ஓட்டி விட்டுருப்பான் ஆதாம். பாத்துக்கப்பா சோத்திரம். என்ன கதை? என்ன அது? ஆண்டவரே தான் உண்டாக்குனா. ஆதாம் கேட்கலையே, ஆதாம் அதையும் கேட்கல. எனக்கு துணை உண்டாக்கி கொடுன்னு ஆதாம் கேட்கவே இல்லை, ஆண்டவராக பார்த்து உண்டாக்கி விட்டார். அது வச்சாச்சு. அது ஆண்டவர் சொன்னாரு, வச்சுட்டான். கரெக்டு. அது அதை செஞ்சுட்டு இருந்தான். அந்த உள்ள இருக்கிற வரைக்கும் அதை செஞ்சுட்டு இருந்தான். என்ன கதைன்னா, ஏவாளை விட்டு போட்டு தோட்டத்தை சுற்றி பார்க்கறதுக்கு தனியாக ஓடிட்டார். இங்கே தனியாக இருக்கிறதுனால இங்கே ஆள் கணக்கு பண்ணிட்டாரு. பார்த்தியா எப்படி இருக்குது? பார்த்தியா அந்த பழத்தை காமிச்சு, அந்த பழத்தை காமிக்கும் போது ஆதாம் கூட இருந்திருந்தார்னா பிரச்சனை நடந்திருக்காது. அங்கே வந்திருக்காரு பாருங்க. இந்த கதை எழுதி, இந்த கதை எழுதி மோச எழுதியிருக்காரு. இது ஏகதேசம் எத்தனை 3000-4000 வருஷம் ஆகி போச்சு. இந்த கதை இன்னைக்கும் நம்மளுக்கு அதனுடைய அர்த்தம் புரியாமல். அப்படி இல்லை, கூட இருக்க முடியாதுன்னு இல்லை, போகும்போது கூட கூட்டிட்டு போயிருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த தோட்டத்தை பார்க்கலாம் வான்னு சொல்லிட்டு இவனும் கூட போயிருக்கணும், கூட்டிட்டு போயிருக்கணும். இங்கே தனியாக போனதுனால இங்கே வந்த பிரச்சனை. பார்த்துங்க எழுதுல எவ்வளோ ரகசியம் இருக்குதுன்னு. எங்க இந்த கேள்விக்கு பதில் யாரையாவது கேட்டு பாருங்க. அப்போ இன்னைக்கு வந்து ஆதாம் ஆவிக்குரிய அர்த்தம் ஜெயம் கொண்டவர்கள், ஏவாள்னா சபை, ஸ்திரீனா சபை. இன்னைக்கு முதல்ல வஞ்சிக்கப்படுறது யாரு? சபை. சபை தான் முதல்ல வஞ்சிக்கப்படுது. சபை வஞ்சிக்கப்பட்டன்னா என்னாச்சு? இதுதான் ஞானப்பழம் அப்படின்னா பரலோகத்துக்கு போறதுக்கு இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கல ஆதாமுக்கு. அப்படின்னா ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள்னா ஆவிக்குரிய நிலைமையில வளர்ந்து நற்கிரியைகள் செய்து சபையை வழி நடத்தி கொண்டு போறவங்க, அதான் ஜெயம் கொண்டவர்கள், நீதிமான்கள். அந்த நீதிமான்களையும் அந்த சபை என்ன பண்ணுதுன்னா கெடுத்துருது. அதனால இன்னைக்கு சபை வளர மாட்டேங்குது, எல்லாம் வேஸ்டா போச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஏவாளை தனியா விட்டுட்டு இந்த ஆதாம் போனதுனால பிரச்சனை வந்தது. அதனால என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சபையோடு இணைந்து இருந்து சபையில் இந்த காரியம் இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தால் தான் அந்த ஏதன் தோட்டம் அப்படிங்கிறது நிலைமையில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ண? ஆதாம் எதுவுமே கேட்கல, எனக்கு மனைவி வேணும்னு கேட்கல, தோட்டம் வேணும்னு கேட்கல, ஒன்றுமே வேணும்னு கேட்கல. ஆண்டவராக பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இவன் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணார், நீ தோட்டத்தை விட்டு வெளியே போட்டார். வெளியே போய் என்ன பண்ணு, அவனை எந்த மண்ணுனால எடுத்து உருவாக்கினாரோ அந்த மண்ணை பண்படுத்தும்படி தேவன் கட்டளை கொடுத்தான். அப்போ வெளியே வந்துட்டான். வெளியே வந்ததுக்கும் இந்த ஏதேன் தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நடுவில் ஏதாவது ஒரு ஒரு தடுப்பு இருக்குது. ஏதேன் தோட்டத்துக்கும் இவன் வெளியில் தள்ளப்பட்டான். அப்போ அங்கே கேட்டில் வந்து வீசி கொண்டிருக்கிற சுடரெளி பொட்டையங்களை காவல் வச்சுட்டாரு. இவன் வேணா வெளியில் வந்துட்டான். அப்போ இந்த வெளியில் இருக்கிற சாதாரண நிலத்துக்கும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற நிலத்துக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஆம், தோட்டம் இந்த பக்கம், அவனை வெளியில் தள்ளி விட்டாரு. வெளியில் தள்ளி விட்ட என்ன பண்ணார், நீயே வேலை கொத்தி பயன்படுத்தி நீ அதைய பராமரிச்சு பார்த்துக்கிட்டாரு.
தோட்டத்தில் இருக்கிறவங்க கத்தர் பாதுகாப்பாக
வச்சிருந்தாரு, வெளியில் அனுப்பிட்டாரு, எல்லாம் இவன் தான் பார்த்துக்கணும். அப்போ கொத்தி பயன்படுத்தி இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும், வேஷம் சிந்தன வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. ஆனால் அந்த வெளியில் கொத்தி பண்படுத்தி இதெல்லாம் பார்க்கும்போது மரம் செடி கொடியெல்லாம் முளைக்க
முடியல,
குறைக்கும். ஆனால் அதை பண்படுத்தும் போது திரும்பி நல்லா வளரும். அப்படின்னா ஏதேன் தோட்டத்துக்கும் இவனை வெளியில் தள்ளினதுக்கு இடையில என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வேலி மட்டும்தான் இருக்கு. வேலி ஒன்று தான் இருக்கு. அப்போ சாதாரண மனுஷன் அல்லது ஆதாம் துரத்தப்பட்ட நிலைமையிலிருந்து அந்த மண்ணை எடுத்து கொத்தி பண்படுத்தினானா, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே என்னென்ன மரம் செடி கொடி வளர்ந்ததோ அவ்வளவும் வெளியே வரும், வளரும். அந்த ஆதாம் செஞ்ச தப்புனால இன்னைக்கு ஆதாமுடைய சந்ததி தோட்டத்தை விட்டு வெளியில் துரத்தி விட்டார். துரத்தி விட்டு என்ன பண்ணார், நீ கொத்து பண்படுத்து பாதுகாப்பாக வை, வச்சேன்னா அங்கே ஏதேன் தோட்டத்தில் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் நீ தான் கஷ்டப்பட்டு உண்டாக்கி நீ தான் சாப்பிடணும். உனக்கு சும்மா சாப்பிட்றதுக்கு இலவசமாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தேன், அவனுடைய அருமை தெரியல. அதனால் இப்போ என்ன பண்ணு, நெத்தி வேர்வை சிந்தி கோடாலி எடுத்து கொத்தி பண்படுத்தி அதில் வர செடி கொடி பழங்களை எடுத்து நீ சாப்பிட்டுக்க. அதே மாதிரி இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் முதல்ல இலவசமாக எல்லாமே கொடுத்தார். எப்படி எகிப்திலேருந்து வனாந்தரத்துலேருந்து புறப்பட்டு வரும்போது காடைப்பச்சி என்ன மண்ணாவென்ன என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் வாங்கி வாங்கி சாப்பிட்டு 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 முறுமுறுத்து 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 இது பத்தலை அது பத்தலை இது பத்தலைன்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நீ போ கானான் தேசத்துக்கு போ, போய் நீயே கொத்தி நீயே வெள்ளாம பண்ணி நீயே சாப்பிட்டுக்கிட்ட. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு இறக்கப்பட்டு நிறைய வசனங்களை நம்மளுக்கு ஏற்கனவே புரிய வச்சுருக்காரு, ரகசியங்களை புரிய வச்சாரு, வாசிக்கிறதுக்கு ஞானம் கொடுத்தாரு, எல்லாமே செஞ்சுருக்காரு. ஆனால் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால என்ன பண்ணிட்டாரு, தரிசனமும் கிடைக்கிறதில்ல, வெளிப்பாடும் கிடைக்கிறதில்ல, தானாக ஒன்றும் புரிய மாட்டேங்குது, படித்தாவும் மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற கட்டாயத்தில் வரும்போது மண்ணை நீயே கொத்துட்டார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால தான் சகலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதாம் உண்டாக்கும் போது மண்ணினால் உண்டாக்குனார், அந்த மண் தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தை, அந்த வார்த்தையை வந்து நம்ம பண்படுத்தும் பொழுது நம்மளுக்குள்ள என்ன வளருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தையில் என்னென்ன ரகசியங்கள் அடங்கியிருக்கிறதோ அது மரமாக வளர்ந்து அந்த ரகசியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அப்போ இலவசமாக கிடைக்கும்போது அது யாருமே சரியாக பயன்படுத்துறதில்லை. அந்த தோட்டத்தை விட்டு வெளியில் துரத்தி விட்டு நீ கஷ்டப்பட்டு நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லி வரும்போது அவரவர் திராணிக்கத்தக்கதாக, கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக, அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் கொத்தி வேலை செஞ்சு சிந்திச்சு தியானிக்கிறானோ அந்த அளவுக்கு தான் பைபிள் புரியும். இல்லாட்டினா எங்கள் அப்பா பாஸ்டரு, நான் ஒன்றும் படிக்க வேண்டாம். எங்கள் அப்பா எனக்கு வேண்டி பரிசு எழுதிடுவார் அப்படின்லாம் நினைக்க முடியாது. எல்லாரும் அவரவருடைய திறமைக்கு தக்கதாக சிந்திக்கணும், தியானிக்கணும், வேதத்தை படிக்கணும். இப்போ இதெல்லாம் சொல்கிறது எதுக்கு வேண்டின்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை நான் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சொல்கிறதுனால நீங்கள்லாம் பாஸ் ஆகிட முடியுமா? முடியாது. அல்லது பரலோகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட்டாவது கிடைக்குமா? அதுவும் கிடைக்காது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும், கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும், அப்போ தியானிக்க வேண்டும். அப்போ போகும்போது தியானிக்கணும், வரும்போது தியானிக்கணும். நம்மளுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு அல்லது கஷ்டம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு, சோதனை வந்துருச்சுன்னா என்னத்தினால அந்த கஷ்டம் வந்ததுன்னு கொஞ்சம் சிந்திக்கணும், மூளைக்கு வேலை கொடுக்கணும். அப்போ தான் பைபிள் புரியும். இல்லாட்டினா பைபிள் பைபிளாக தான் இருக்கும், நாம நாமளாக தான். லூக்கா 8:9-10 லூக்கா 8:9-10
அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யங்களின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கத்தக்கதாக அவர்கள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது.
போதும். அப்போ இங்கே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை ஓமைகளாக எழுதி வச்சுட்டாரு. ஊமைகளுடைய ரகசியங்கள் புரியும் பொழுது அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். அதனால் உங்களுக்கு அருளப்பட்டது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. யாருக்கு யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் ஊமைகளிலிருந்து புரியுதோ அதெல்லாம் அவங்களுக்கு சொந்தம். தேவன் அவர்களை நேசிக்கிறார். ஊமையினுடைய ரகசியம் புரியாமல் இதுனா என்ன, அதுனா என்ன, இதுனா என்னன்னு சொல்லி வச்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகி 15 வருஷம் ஆகி இருக்கிறவங்க திரும்பி திரும்பி தேடிகிட்டே இருந்தாங்கன்னா தேவன் அவர்களே நேசிக்கிறார். அதான் அர்த்தமே. தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டது, தேவனை நேசிக்கிற ஜனங்களுக்கு தேவன் எளிமையாக புரிய வைக்கிறார். தேவனை நேசிக்காத ஜனங்களுக்கு அல்லது தேவனுடைய வார்த்தையை நேசிக்காத ஜனங்களுக்கு அந்த ஓமையுடைய அர்த்தம் புரியவே புரியாது. கண்ணார காண்பான் ஆனால் கண் தெரியாது, காதார கேட்பான் ஆனால் உணர மாட்டான், இருதயத்தில் கேட்டு உணர்வான் ஆனால் புரியாது. எல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, என்னமோ ஏதோ வந்து ஒரு இருதயத்தில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பானே ஒழிய ஒன்றுமே புரியாது. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான் வேதத்தினுடைய ரகசியங்கள் அல்லது வேதத்தினுடைய மறைப்பொருள் அல்லது வேதத்தில் இருக்கிற உண்மையான அர்த்தங்கள் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. அதனால் தேவனுடைய வார்த்தையை நம்ம சிந்திச்சு தியானித்து கஷ்டப்பட்டு மண்வெட்டி எடுத்து கொத்துற மாதிரி நெத்தி வேர்வை, ஏன் நெத்தி வேர்வினால் சாப்பிடுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வேலை செஞ்சால் கை வேர்க்கும், கால் வேர்க்கும், உடம்பெல்லாம் வேர்க்கும், அப்படியே தண்ணியாக ஊற்றும். ஆனால் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா நெத்தி வேர்வையில் சாப்பிடுவாங்க. பாருங்கள் என்ன அர்த்தம், பாருங்கள் அர்த்தம் எப்படி இருக்குது. பாருங்கள் நீ வேர்வைனாலும் சாப்பிடுவானா, முடிஞ்சு போச்சு, கதையே முடிஞ்சு போச்சு. அப்போ நீ நெத்தியின் வேர்வையினாலும் நீ சாப்பிடுவாய், அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மூளை வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகி சிந்திச்சு தியானிக்கிறதுனால தான் நீ ஆவிக்குரியா ஆகாரம் சாப்பிடுவேன், ஓடாடி எடுத்து வெட்டினதுனால கிடையாது. ஆமாம், மூளைக்கு வேலை கொடுத்தாதான் உனக்கு ஆவிக்குரிய சாப்பாடு கிடைக்கும். அப்போ எழுத்தின்படி ஆகாரத்தை அங்கே சொல்லலை, அங்கே சொல்லப்பட்டது என்னென்னா ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ நெத்தியின் வேர்வையினால் நீ சாப்பிடுவாய். ஆனால் சிந்திச்சு தியானிக்கிற வழிமுறையில் தான் ஆவிக்குரிய சாப்பாடு உனக்கு கிடைக்கும். ஆனால் இந்த பூமி முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும். அப்படின்னா வேதத்தை நம்ம தனியாக வாசித்தோம்னா, அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறான் பாருங்க, எதைக்காத இடத்துல இருக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர். இன்னும் வேதத்தில் இங்கே ஒரு அர்த்தம் இருக்குது, அங்கே ஒரு அர்த்தம் இருக்குது, ரெண்டு ஏருக்கு மாறாக புரியாமல் இருக்கும். நிறைய இடத்துல அப்படி இருக்குது. இந்த மாதிரி காரியங்களை வச்சு தான் முஸ்லீம்கள் நிறைய கேள்விகளை கேட்பாங்க. உதாரணத்துக்கு மோசே திக்குவாயி மந்தனாக உள்ளவனமாக இருந்தான் இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மோசே பேச்சிலும் வாக்கிலும் வல்லவனாக இருந்தான் இருக்குது. அப்போ எதிரும் புதிரமாக இருக்கிறாங்க. இப்படி பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய சம்பவங்கள் இருக்குது. அப்போ அதனுடைய பொருளை தெரியாமல் போனோம்னா பைபிளில் நிறைய தப்பு இருக்குது. பைபிள் வந்து கருத்து வேறுபாடில் நிறைய இடத்துல எழுதியிருக்குது, அதனால் வந்து பைபிள் சரியான புஸ்தகம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் மோதாடுவாங்க. அப்படின்னா தேவனால் அதுக்குன்னு நியமிக்கப்பட்டவங்க அதை எடுத்துக்குவாங்க. எப்படின்னா நாய்க்கு ஒரு எலும்பு போட்டு அதை பிடிச்சி கடிச்சிட்டே கிடக்குது. அந்த மாதிரி யார் யாருக்கு தேவனுக்கு பிரியம் இல்லையோ அவங்ககிட்டையெல்லாம் இதை கொண்டு கொடுத்துருவார், இந்த வேதத்தில் இப்படியெல்லாம் தப்பு இருக்குது, இது எல்லாத்துக்கிட்டையும் கேளுன்னு. அவன் கேட்டு 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 அதிலே பைத்தியமாயிடுவான். ஆனால் தேவனை நேசிக்கிற ஜனங்களுக்கு அங்கே ஏன் அப்படி எழுதியிருக்குது, இங்கே ஏன் இப்படி எழுதியிருக்குது அப்படிங்கிற அர்த்தம் நல்லா புரியும். ஏன் வந்து மோச பேச்சிலும் வாக்கிலும் வல்லவனாக இருந்தான்னு எழுதியிருக்குது அப்படின்னா அங்கே வந்து எழுத்தின்படியாக எகிப்தருடைய சாஸ்திரத்துலேயும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சாஸ்திரத்துலேயும் கற்று பயின்று நல்ல வல்லவனாக இருந்தான். அப்போ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஊழியத்தை கூப்பிட்றாரு, நீ வா மோசே வா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து விடுதலை ஆக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரே நான் திக்குவாயி மந்தனாகவும் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் அந்த திறமைகளை எனக்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். மனசுனா இருந்தால் என்ன பண்ணுவான், எனக்கு இந்த திறமை இருக்குது அந்த திறமை இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அந்த பூமிக்குரிய காரியங்கள் இருக்கிற காரியத்தை அவனுக்கு தெரியும், தனக்கு பேச்சிலும் வாக்கிலும் வல்லவனாக இருக்கிறாங்கிறது தெரியும் மோசேக்கு. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டான்னு என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவரே எனக்கு சரியாக பேச தெரியும் அப்படின்னா ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்துறான், எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு சொல்லி சொல்கிறான். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 40 வருஷம் ஆடு மேய்ச்சாரு, ஆடு மேய்ச்சி 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 என்னாச்சுன்னா ஆடு கூட பேசி 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 ஆமாம் ஆமேன்னு தான் சொல்கிறதுக்கு பழகியிருக்காரு. ஜனங்களை யாருகிட்டையும் பார்க்க முடியல, எது சொன்னாலும் ஆமாம் எது சொன்னாலும் ஆமாம். அப்போது தேவனுடைய ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி கஷ்டப்படுறாங்க, ஏன் எகிப்தியர்கள் இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி 40 வருஷம் மோசேடைய 2வது 40 வருஷத்தில் முழுவதும் உட்காந்து சிந்திக்கிறாரு. சிந்தித்து 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 தேவனுடைய காரியங்களை கேட்டு 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 அந்த பேச்சுங்கிறது வந்து தெளிவாக பேசுறது காணாமல் போச்சு. ஆனால் இருதயத்தில் நிறைய இருக்குது அவருக்கு, பேச்சு தடுமாறி தடுமாறி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியங்களை தெரிஞ்சவங்க, நிறைய ஞானம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானமுள்ள வார்த்தைகளை உபயோகம் பண்ணி பேசும் பொழுது அது சாதாரண மனுஷனுக்கு புரியாது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்ற, அதே மாதிரி தமிழில் நம்ம பேச்சு தமிழ்னு இருக்குது, அப்புறம் லிட்ரேச்சர் இங்கிலீஷ்னு இருக்குது, அதே மாதிரி இலக்கிய தமிழ்னு இருக்குது. இலக்கிய தமிழில் பேசுனா நம்மளுக்கு யாருக்காவது புரியுமா? புரியாது. ஆனால் பேச்சு தமிழில் பேசுனா உரைநடையில் பேசுனா நம்மளுக்கு புரியுது. அதே மாதிரி மோசே வந்து ஆண்டவர் சமூகத்திலிருந்து நிறையா கேட்டு கேட்டு தெரிஞ்சதுனால இலக்கிய தமிழ் தான் அவருக்கு புரிஞ்சிருக்குது. ஆனால் பேசுகிறாரு இலக்கிய தமிழில் பேசுகிறாரு, ஆனால் சாதாரண ஜனங்களுக்கு பேசுகிறதுக்கு இன்னொரு ஆள் அதை எடுத்து சொல்லும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மோசே அவ்வளவு நாள் இருந்து ஆண்டவரோட பேசி 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 தன்னுடைய எல்லா ஞானத்தையும் விட்டு போட்டு ஆண்டவருடைய காரியத்தை மட்டும் தெரிஞ்சிருக்கிறான், ஜனங்கிட்ட அதை வச்சு பேச முடியல. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார், உன் தம்பி இருக்கிற ஆரோன்னு அவனை கூட்டிகிட்டு போ, அவன் நல்லா பேசுவான் அண்ணா, ஆரோன் அண்ணன் நல்லா பேசுவான், நீ அதை பற்றி கவலைப்படாத, நீ வந்து இருக்கிற சொல்லு அதை எடுத்து இந்த வியாக்கியானத்தை எடுத்து அவன் சொல்லுவான். அப்படியாக வேதத்தினுடைய மறைப்பொருள்களை தெரிஞ்ச நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசும்போது அவர் பேசுறது புரியவே மாட்டேங்குதா. இப்போ நிறைய பேர் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு என்னமா பேசுகிறாரு, என்னமோ புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஆசிரிக்க வைக்கணும். உலக பிரகாரமான உதாரணங்களை சொல்லணும், ரொம்ப எளிமையான உதாரணங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேர்த்துக்கு புரியும். ஆனால் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை வச்சு வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளுடைய அர்த்தத்தை வச்சு பொருளை வச்சு சொல்லி சொல்லி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அது வந்து புரியாது. அப்படின்னா தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனமாக இருந்தால் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை வைத்து பேசும் பொழுது மிக எளிமையாக புரியும். அப்படி தேவனால் முன்குறிக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தைகள் புரியாது. கேட்ட மாதிரி இருக்கும், உணர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு புரியாது, வேலையில் சொல்ல தெரியாது. சோத்திரம். அதனால் ஒவ்வொரு மனிதனும் கேட்டறிந்து வாசித்து அறிந்து உணர்ந்து கொள்ளத்தக்க வகையிலே மிக எளிமையாக வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தினந்தோறும் வாசிக்கணும். சபையில் பைபிளை வாசிக்கிறதை பற்றி யாராவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லவே மாட்டாங்க. இங்கே வா, அதுக்கு தான் நான் இருக்கிறேன். பைபிளை புதுசாக வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. உன்னை அறிவாளி ஆக்கிட்டா, விசுவாசிகளை அறிவாளி ஆக்கிட்டா, நீ பாஸ்டர் ஆகிடுவே, அப்போ எனக்கு இங்கே வேலையெல்லாம் போயிடும். அந்த பையன் நல்லா கேள்வி கேட்குறான், அவனை பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புனா நல்லாயிருக்கும் பாஸ்டர் அப்படின்னா, ஐயோ ஐயோ இன்னும் அவனுக்கு ஆண்டவருடைய அழைப்பு வரல அப்படின்னு. ஏன்னா அவனை பைபிள் ஸ்கூலில் அனுப்புனா போயிட்டு வந்தால் என்ன பண்ணுவான்? ஆமாம், கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பான். அப்புறம் ஆத்மா வேணும்னு என்ன பண்ணுவான்? இந்த சபையில் இருக்கிற ஆத்மாவில் தான் எடுத்துகிட்டு போயிடுவான், வேறு யாரும் அவனுக்கு தெரியாதல்ல. ஆமாம். அதனால் எந்த ஊழியக்காரனும் சபையிலிருந்து பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஆளுகள் அனுப்பவே மாட்டாங்க. பைபிள் ஸ்கூல் போய் படிக்கணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா எல்லா சட்டத்திட்ட பிரமாணத்தையும் மீறி வீட்டை விட்டு ஓடி போய் படித்தா தான் உண்டு. சபை பாஸ்டர் படிக்க வைக்க மாட்டார். பாஸ்டர் படிக்க வச்சார்னா அவருக்கு வருமானம் கட்டு. அதனால் எத்தனையோ கோடான கோடி ஜனங்களுக்கு உண்டான ரகசிய தாண்டவர் வச்சுருக்கார். உன்னிடத்தில் உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் இருக்குது. ஆமாம், உனக்கு என்ன வேணும் கேள், வானத்திலிருந்து வேணுமா அல்லது பூமி பாதாளத்திலிருந்து வேணுமா, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான அதிகாரம் அவர் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் நாம் எந்த அளவுக்கு தேவனை தேடி தேடி வாசித்து தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து எனக்கு இன்ன காரியம் வேணும்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 20:49. எசேக்கியேல் 20:49. போதும் போதும், என்னை குறித்து சொல்லுகிறார்கள் அவர்கள். என்னை குறித்து சொல்லுகிறார்கள், யாரை குறித்து? ஆண்டவரே இவன் உண்மையினால் அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள். யாரை குறித்து சொல்றாங்க? அதான் யாரு அந்த இவன்ங்கிறது? யாரு என்னங்கிறது? யாரு எசைக்கெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், யாரு? அவர் தான் அந்த ஆள். யாரு? அதான் கேள்வி. பைபிள் இது வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. பழைய ஏற்பாடும்
உண்மைதான்.
அவர்கள் யாரு? ஜனங்கள். என்னை யாரு? அந்த அதிகாரத்துக்குரிய ஒரே ஒரு ஆள் வந்து கிறிஸ்துவராக மட்டும். நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. நம்ம நான் சொல்ல முடியுமா? நான் சொன்னால் தொலைஞ்சதான் கதையை முடிஞ்சு போச்சு. ஏன்னா நாம் இன்னொரு ஆளுடைய மறைவில் நாம் இருந்துட்டு இருக்கோம். அவருடைய நிழல் நம்மளை விட்டு விலகுச்சுனாவே போதும், அங்கே தொலைஞ்சோம். அந்த நிழல்லாம் மறைஞ்சு நாம் நின்றுட்டுருக்கோம். அப்போது வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா காரியமுமே உண்மை தான். அப்படின்னா உண்மையான அர்த்தம் அதுக்கு பின்னால் வேற ஒன்று இருக்குது. ஓசியா 12:9-10.
உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதற் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் பண்டிகை நாட்கள் செய்யப்படுகிறது போல் திரும்பவும் உன்னை கூடாரங்களில் தாபரிக்க பண்ணுவேன். அப்படியே தீர்க்கதரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தீர்க்க தரிசனங்களை அநேகம் தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு உண்மைகளால் பேசினேன்.
ஆ போதும் போதும். அப்ப இயேசு கிறிஸ்து உண்மைதான் பேசுறான்னா தீர்க்க தரிசியில் என்ன பண்றாரு, நீயும் உண்மையாக பேசுறார். போ இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வாசிப்போம், அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓசியா 12:10 வாசிப்போம். ஓசியா 12:9-10 கேஜேவி எடுத்து வாசிக்க பார்ப்போம். யார் வாசிக்கிறா, சரண் வாசிக்கிறியா, யாரோ ஒரு ஆள் எடுத்து வாசிக்க. வாசி. பரவாயில்ல, வாசிப்போம். சரி, 10 வசனம் வாசிப்போம். 10 அப்புறம் ஜோசப் பிரதர் வாசிப்போம்.
அண்ட் தட் ஐ ஆம் தி லார்ட் தி காட் ஃப்ரம் தி லேண்ட் ஆஃப் எகிப்த் வில் யட் மேக் தி டு டெவில் இன் டபர்னக்கிள் ஆஸ் இன் தி டேஸ் ஆஃப் தி சால்மன் பீஸ்ட். ஐ ஹவ் ஆல்சோ ஸ்போக்கன் பை தி ப்ராஃபெட் அண்ட் ஐ ஹவ் மல்டிபைட் விஷன்ஸ் அண்ட் யூஸ் ஸ்மில்டஸ் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் தி ப்ராஃபெட்ஸ்.
ஊழிய தீர்க்கதரிசியுடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓமை மொழிகளாக பேச சொல்லிட்டார். சிம்பிலிஸ் அப்படின்னா சிம்பாலிக்கல். பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓமையில் எடுத்தாச்சுன்னா 8 வகையாக பிரிக்கலாம். எளிமையாக சொல்கிறது ஓமை. ஓமைக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா விடுகதை. விடுகதைக்கு அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் கஷ்டமானது வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒப்பான, அப்பொழுது மாதிரியான, திருஷ்டாந்தமான, ஞான அர்த்தம் உள்ள, இப்படி பைபிளில் 7-8 வகையான ஓமையினுடைய அந்த கடினத்தன்மை இருக்குது. ஓமைனா ரொம்ப எளிமையாக இருக்குது. பழமொழி, பழமொழியும் ஒரு ஓமை தான். இப்படி ஊழியத்தினுடைய காரியத்திற்காக தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்காரு, நீ ஊழியத்தில் ஊழியம் செய்யும்போது ஓமைகளை கொண்டு தான் பேசணும். அப்படின்னா ஞானார்த்தத்தில் தான் பேசணுமே ஒழிய எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக பேசக்கூடாது. அப்படி பேசுனா என்னாகன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணிடுவான். இப்படி ஓமைகளாக பேசப்பட்டு இப்படி கடினமாக இருக்கிற வார்த்தைகளை வச்சு இன்றைக்கி ஜனங்க இவ்வளோ காசு பண்ணுறாங்க. இன்னும் இருக்கிறத அப்படியே எழுதி வச்சுருந்தா எவ்வளோ காசு வந்திருக்கும். சோத்திரம். அதனால் ஜனங்கள் இதை எடுத்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனே தான் தேடி பெற்றுக்கொள்ளணும். இன்னொருத்தனுக்கு வேண்டி இவன் வாசிக்க முடியாது. அப்படி ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவரவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஊமைகளுடைய ரகசியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு மனிதனும் வாசிக்கணும். தகப்பனுக்கு வேண்டி பிள்ளை வாசிக்க முடியாது, பிள்ளைக்கு வேண்டி தாய் வாசிக்க முடியாது. என்ன ஜெயிலில் இருக்கிறதுக்கு வேணால் அப்பாவுக்கு பதிலாக நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி என்னை பிடிச்சி வச்சுட்டு எங்கள் அப்பாவை விட்டுருங்கம்பாங்க. அப்பா என்ன பண்ணுவார், என்னை பிடிச்சி வச்சுட்டு என் பையனை வெளியே விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நிற்க முடியாது. இங்கே அவங்கவுங்களே தான் வாசிக்கணும். அவங்கவுங்களே வாசித்து அவங்கவுங்களே நெத்தி வேர்வை சிந்தி மண்டையை உடைச்சி இது புரிய மாட்டேங்குது, இது கஷ்டமாக இருக்குது, இது என்ன இது என்னன்னு கேட்டு கேட்டு வாசித்தாதான் அந்த ரகசியங்கள் அவங்களுக்கு சொந்தமானது. இல்லை பையன் காணாமல் போச்சுன்னா அப்பா தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான், ஒன்றும் வச்சுக்காதான், அவ்வளோதான். பையனை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்பா தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோதான். அவன் வர வரைக்கும் அவர் தான் பொறுப்பு. ஓட மாட்டாங்களாம்மா, போட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற நடைமுறை தானே. அப்பாவை காணோம்னா பையனை தூக்கி போட்டுருவாங்க, பையனை காணோம்னா அப்பாவை தூக்கி போட்டுருவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ தானா, அப்போ தான் தானா வருவாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் பைபிள் படிக்க முடியாது. அப்போ அவங்கவுங்க தான் படிக்கணும். சோத்ரம். சங்கீதம் 49:1-5 வாசிப்போம். சங்கீதம் 49.
ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் வயசுவான்கள் வெளியோரும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் செவியை ஓமை மொழிக்கு சாய்த்து என் மறைபொருளை சுரமண்டலத்தில் மேல் வெளிப்படுத்துவேன். என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன?
போதும். இங்க சகல ஜனங்களே, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாரும் கேட்கணும்.
ஜனங்கள் தான்,
எல்லாம் ஜனங்க தான். பெரியோரே சிறியோரே, படித்தவன் படிக்காதவன் பாமரன் எல்லாம் கேட்கணும். ஆமாம், எல்லாம் கேட்கணும். என் வாய் ஞானத்தை பேசணும். நான் ஞானத்தை நான் பேசியிருக்கிறேன். என் வாய் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வாய் ஞானத்தை பேசியிருக்கிறது, அல்லது தேவனுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. தேவனுடைய இருதயம் உணர்வை தியானிக்கும். ஏன்னா தேவனுடைய ரூபமும் சாயலுமாக நாம் இருக்கிறதுனால தேவன் சிந்திக்கிற மாதிரி நம்மளும் சிந்திக்க முடியும். ஆனால் சொல்லிக்குவாங்க, நீ பேச நினைச்சதெல்லாம் நான் பேச வேண்டு.
ஆனால்
இல்லை, இங்கே கேட்கறதுனால தானே அங்கே கொடுக்குறாரு ஆண்டவர். அவர் கறி சாப்பிட நினைக்கிறது இல்லை. நீ கறி வேணும்னு சொல்லி கேட்டனா ஆண்டவர் உடனே கொடுத்துட்டாரு காடை பச்சை. ஆமாம், அவர் அங்கே நினச்சிட்டாரு, சாப்பிடணும்னு நினைக்கல. அவர் நினச்சிட்டாரு பசியாக இருக்காங்க, கொடுக்கலாம் அப்படின்னு உடனே கொடுத்துட்டார். பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ நம்ம நினைக்கிறது அங்கே அவருக்கு தெரியுதா இல்லையா? கண்டிப்பாக தெரியுது. வாயில் சொல் பிறவாதற்கு முன்னே நான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும், நீ என்ன நினைக்கிறீ அது எனக்கு அங்கே தெரியுமா? அப்படி இல்லையே, எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாத மறைபொருள் ஒன்றுமே இல்லையே. எல்லாமே தெரியுமே. புலம்பல் 3:38 வாசிப்போம்.
உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது.
என்னென்ன பேசுறோமோ எல்லாம் அங்கே ரெக்கார்ட் இருக்குது. வாயில் சொல் பிறவாதற்கு முன்னே அறிந்திருக்கிறேன் அப்படின்னா தீமை பேசுறதுக்கு முன்னால அங்கே தெரியும். சொல்லுறோம். அதனால் அங்கே நம்ம இங்கே என்ன நினைக்கிறோமோ வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படைய பயப்படுறவர்களுக்கு என்னுடைய செவி திறந்தே இருக்குங்கிறார் ஆண்டவர். அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுறவர்களாக இருந்தால் நான் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் உத்தரவு கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சகல ஜனங்களையே நீங்கள் கேளுங்கள். எப்படி? என் செவியை ஊமை மொழிகளுக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். சுரமண்டலத்தில் தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார் ரகசியத்தை. அதுக்குன்னு ஒரு பெரிய சுரமண்டலம். சுரமண்டலம்னா என்னன்னா, சுரமண்டலம்னா என்ன, எழுத்தின்படி சுரமண்டலம்னா என்ன சொல்லுங்க பாப்போம். ஹார்மோனியம் பெட்டி, சுருதி பெட்டி, சுருதி பெட்டி. அந்த சுருதி பெட்டியில அந்த சுரம் வந்து மாறவே மாறாது. ட்ரம்லையோ அல்லது கித்தாரிலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு இதுலயோ வந்து தாளம் கெட்டு போச்சுன்னா அதை சரி பண்றதுக்கு இந்த சுருதி பெட்டியை வாசித்து தான் அந்த தாளத்தை சரி பண்ணுவாங்க. அப்போ சுரமண்டலம், சுரமண்டலம்னா ஒரு மண்டலம், ஒரு பிராமணர்ஸ்க்கு நல்லா தெரியும். எல்லாம் இந்துவாக இருந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்க பிராமணர்ஸுக்கு வந்து நல்லா பாடுறவங்களுக்கு இது தெரியும். சுரமண்டலம்னா என்னன்னு ஒரு மண்டலம் அப்படின்னா ஒரு சுர மண்டலம். மண்டலம்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட கால அளவு இந்த இந்த மண்டலத்துக்கு சாப்பிடணும், ஒரு வாரம்னா ஒரு மண்டலம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. நாட்டு வைத்தியர் சொல்லுவார் மண்டலம். அப்புறம் சுர மண்டலம்னா அது எத்தனை நாள் எத்தனை வச்சுக்கலாம்? சுர மண்டலம் ஏழு தான், ஏழு தான் சுரமே, ஏழு தான் சுர மண்டலம்னா ஏழு சுரங்கள். எத்தனை இசைக்கருவியில் எவ்வளோ ராகம் இருந்தாலும் அதை ஏழுக்குள்ளே அடைக்கிடலாம். அதே மாதிரி வேதத்தில் எவ்வளோ பிரமாணங்கள் இருந்தாலும் சரி, பைபிளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரமாணங்கள் இருக்குது, எத்தனை பிரமாணம் இருந்தாலும் சரி அதை ஏழு வகையான பிரமாணங்களுக்குள்ளே அடைக்கிடலாம். எது சோத்ரம் சுரமண்டலம் ஏழு ராகங்கள். ஏழு ராகங்கள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 19வது சங்கீதம் 119வது சங்கீதம். அந்த சங்கீதத்துல தாவீது அதே சுரமண்டலம் என்னங்கிறது சுரமண்டலத்துல வாசிக்கிறவரே அவர் அதை சொல்லியிருக்காரு. பாருங்க 19வது சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம்.
அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை சாபித்தார், அது தன் மனவரையிலிருந்து புறப்படுகிற மனவாழ்நிலை போல் இருந்து பராக்கிரமசாலையை போல் தன் பாதைகளோட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் பரிவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது.
போதும். அதுல வேதம், கட்டளை, பிரமாணம், நியாயங்கள், சாட்சிகள், வழிகள். 19வது சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா இதே தான் மாறி 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 வந்துட்டு இருக்கு இந்த ராகம். அப்போ நம்ம தேவனுடைய ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது அந்த வார்த்தையில் என்ன பிரமாணம் அடங்கி இருக்கிறது, என்ன ஓசை அடங்கி இருக்கிறது அப்படின்னு நாம் அதோட ஒத்து இருக்கிற வார்த்தைகளை வச்சு சிந்திச்சோம்னா அந்த ரகசியம் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படும். இந்த சுரமண்டலம் தெரியாதவன் எப்படி வந்து இசைக்கருவியை வாசிக்க முடியாதோ அதே மாதிரி வேதத்தின் சுரமண்டலமாகிய ஏழு பிரமாணங்களை தெரியாதவர்கள் வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு வார்த்தையும் எடுத்து பேச முடியாது. பாருங்க எவ்வளவு கடினமான நிலைமையை ஆண்டவர் கொண்டு வச்சிருக்காரு. சுரமண்டலத்தினுடைய ஏழு ராகங்களை மாற்றி மாற்றி வாசித்து பழகினவன் தான் ஒரு இசைக்கருவியை வாசிக்க முடியும். அதே மாதிரி வேதத்தில் இருக்கிற பிரமாணங்கள், சட்டங்கள், சாட்சிகள், வழிகள், நீதி நியாயங்கள், கற்பனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை ஏழு வகையான காரியங்கள் இருக்குது. இந்த ஏழு காரியங்களை தெளிவாக தெரிஞ்சவங்க மட்டும்தான் வேதத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்தை எடுத்து பேச முடியும் அல்லது சிந்திக்க முடியும், தியானிக்க முடியும். இந்த சுரமண்டலம் வாசிக்க தெரியல, அந்த சுரமண்டலம் என்னன்னு சொல்லி தெரியலனா அவங்க பைபிள் வாசி பிரயோஜனமே கிடையாது. சோத்திரம். சங்கீதம் 78:1-11.
என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயு வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயு ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருட்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சி ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகி பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழுவி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைகொள்ளும்படிக்கும் இருதயத்தை சிறப்பைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றுக்கொள்ளாமலும் இருந்த போராட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஆயுதமணிந்த வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கைகொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள்.
போதும் போதும். ஊமைகளை வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொடு, அடுத்த சந்ததிக்கு இது கொண்டு போய் சொல்லிக்கொடு, அந்த சந்ததியும் அடுத்த சந்ததியும் கொண்டு போகட்டும். ஆமாம், எல்லாம் சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கட்டும். ஆனால் நீங்கள் யாரை போல மாறக்கூடாதுன்னு சொல்லியா சொன்னார்னா, எப்ராயிம் புத்திரர் போல் நீங்கள் மாறக்கூடாது. ஏன்னா அவன் புறமுது காட்டி ஓடுனா, அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்திற்கு புறமுது காட்டி ஓடுனவன் யாருன்னா எப்ராயிம். பிரமாணம் சட்டம் சாட்சி நியாயப்பிரமாணம் சொல்லியாச்சுன்னா, ஐயோ இந்த சபைக்கு வர்றதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஓடினான்னா, இவெல்லாம் புறமுது காட்டி ஓடுறான். அப்படின்னா ஊமைகளுடைய ரகசியத்தை, எப்ராயிம்னா என்ன, எப்ராயிம்னா எத்தனை கோத்திரம், எப்ராயிம் மனசு, ரெண்டரை கோத்திரம். ஆனால் இப்போ காலப்போக்கில் அது எத்தனை கோத்திரமும் மாறிச்சு, இல்லை எப்ராயிம்ங்கிறது கடைசியாக 10 கோத்திரமும் மாறிச்சு. பாக்கி இருக்கிற 2 கோத்திரம் எந்த கோத்திரமாக மாறிச்சுன்னா யூதா கோத்திரமாக மாறிச்சு. 2 கோத்திரம் மாறி 2 ராஜாக்களை வச்சுக்கிட்டாங்க. 2 கோத்திரத்துக்கு ஒரு ராஜா, 10 கோத்திரத்துக்கு ஒரு ராஜா. மாறிட்டாங்க. இஸ்ரேலுங்கிற பெயரும் ஒன்று தான், எப்ராயிம்ங்கிறது ஒன்று தான். ஆமாம், இவங்களுக்கு ஒரு ராஜா, அவங்களுக்கு ஒரு ராஜா, 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஊமைகளுடைய ரகசியத்தை ஆண்டவர் யாருக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காருன்னா, இந்த 2 கோத்திர யூதா கோத்திரத்துக்காரங்க மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காரு. மற்ற கோத்திரத்துக்காரன் கேட்டாலும் புரியாது. ஏன்னா இவன் புறமுது காட்டு ஓடுறவன். ஊமைன்னு பேசியாச்சுன்னா உடனே கொட்டாயி வந்துடும், உடனே ஓட்ட பிடிச்சிருவான். அவனை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்ராயிம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா போர் அடிக்குது. அதனால் ஊமைகளை யாருக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காருன்னா, யூதா கோத்திரத்துக்கும், யூதா கோத்திரத்துக்கு இன்னொரு கோத்திரம் யார், யூதா கோத்திரத்துக்கு கூட இருக்கிற இன்னொரு கோத்திரம், இல்லை தப்பு, அங்கே தான் தப்பு. ஆமாம், பென்யமின் கோத்திரம். அப்படி இல்லைன்னா யூதா கூட யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க, யூதா கோத்திரத்துக்கு கூட புறஜாதிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் இருக்கு. அப்போ பென்யமின் கோத்திரம் மட்டும்தான் சேர்ந்துதான் கிடையாது. நம்ம எஸ்தர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அநேகர் வந்து யூத மார்க்கத்தில் சேர்ந்தாங்க. அப்படின்னா யூதனுக்கு சப்போர்ட் பண்ணுற யாராக இருந்தாலும் அவனும் யூதன் தான். அப்படியாக வேதத்தினுடைய ரகசியங்களை அல்லது ஊமையினுடைய மறைப்பொருளை அல்லது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை யூதா கோத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, சொல்லி கொடுத்தாலும் பிரயோஜனப்படாது. அதனால் தேவனுடைய வார்த்தையோடு, இந்த ஊமைகளோடு அல்லது தேவனுடைய வார்த்தைகளோடு அல்லது தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிற ஜனங்களோடு இணைந்திருக்கிற எல்லாருமே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்க கூட சேர மாட்டான், நான் தனியாக போவேன், தன்னிச்சையாக பிரிஞ்சு போவேன் அப்படின்னு சொன்னால் அவன் போய்க்க வேண்டியதுதான். அவனெல்லாம் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். அப்படின்னா எப்ராயிம் கோத்திரக்காரனையெல்லாம் வந்து யோர்தானுடைய இந்த கரை பச்சையாக இருக்குதுன்ட்டு இந்த பக்கமே நின்றுட்டான். யோர்தான் கடந்தே போகலை. அது புருஷர்கள் மட்டும் போயிட்டு திரும்பி வந்தான். கொண்டாட்டி பிள்ளையும் ஆடு மாடுகளும் இந்த பக்கமாக இருந்துச்சு. நடக்க முடியலன்னு இல்லை, பச்சையா இருக்குது. யோவர்தனுடைய ரெண்டு கரையும் பச்சையா இருக்குது. என்ன அர்த்தம்? யோவர்தனுடைய ரெண்டு கரையும் பச்சையா இருக்குது. யோர்தானுடைய ரெண்டு கரையும் பச்சையா இருக்கு. யோர்தான் நதினா என்ன அர்த்தம்? ஜீவநதி. இன்னொரு இன்னொரு அர்த்தம், இன்னும் கூட கொஞ்சம் அர்த்தம் போடுவோம் அதுக்கு. நித்திய ஜீவ வார்த்தைகள். நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு ரெண்டு பக்கமும் ஆசீர்வாதம் இருக்குது. இருக்கு. அந்த ரெண்டு வகையான ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? இல்லை, நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு ரெண்டு வகையான ஆசீர்வாதம் இருக்குது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகளை தெரிஞ்ச உடனே பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணும்னு இங்கேயே உட்கார்ந்தவங்க தான் எப்ராஹிம். அந்த பக்கமே வரமாட்டேன்ட்டான். அங்கேயும் பச்சையாக தான் இருக்குது. இதே பச்சை தான் அங்கேயும் இருக்குது. வேண்டாம், இதே போதுன்ட்டான். அப்படி காலப்போக்கில் பத்து கோத்திரம் இந்த பக்கம் சேர்ந்துட்டான். ஆமா, யோதனை கடந்து போன்னு சொன்னாரு. அதான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா இந்த புருஷர்கள் எல்லாம் கடந்து போனாங்க. 12 கோத்திரத்தில் இருக்கிற எல்லா புருஷர்களும் கடந்து போயிட்டாங்க. ஆனா மோசை இருக்கும்போதே இவனுக்கு இங்கேயே எங்களுக்கு இது வேணும்னு கேட்டு வாங்கிட்டாங்க. மோசை உயிரோடு இருக்கும் பொழுது இந்த பஞ்சாயத்தை பேசிங்க, நாங்கள் இந்த கரையிலேயே இருந்துக்கிறேன்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அப்போ யோர்தனை கடந்து போகும்போது அந்த பக்கம் போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி 12 கல் நட்டி அங்கே பலி செலுத்துனாங்க. பலி செலுத்திட்டு அந்த ரெண்டு கோத்திரத்தில் இருக்கிறவன் மட்டும் இருக்கிறான். பாக்கி இருக்கிற அந்த 10 கோத்திரத்தில் இருக்கிற அந்த எப்ராஹிம் கோத்திரத்தில் இருக்கிற புருஷர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யோர்தனை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த பக்கமே வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பைபிள் நல்லா எழுத்தின்படி பைபிள் தெரிஞ்சவங்களுக்கு ரகசியங்கள் சொன்னால் ரொம்ப எளிமையாக புரியும். எழுத்தின்படியே பைபிளை தெரியாமல் இருந்தால் எந்த இடத்துல ரகசியம் பேசினாலும் சரியாக புரியாது. அதனால் முதலாவது ஞான அர்த்தம் தெரியுதோ இல்லையோ, எழுத்தின்படி இருக்கிற பைபிள் வந்து நம்மளுக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஊழியத்துக்குன்னு முதல் வரிசையில் நிற்க முடியும். அதே மாதிரி ஒரு வாக்குவாதம் வருது, ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா எழுத்தின்படி இருக்கிற பைபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 12 கல்லை நட்டி ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்திட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இந்த எப்ராஹிம் கோத்திரக்காரன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, இவனும் ஒரு பெரிய பலிபீடத்தை கட்டிட்டான். அது வந்து கானான் தேசத்தில் இருக்கிற பலிபீடம் வந்து ஆண்டவர் சொன்ன பலிபீடம். இவன் வந்து இங்கே கட்டினா பார்த்தீங்களா, இவனா கட்டிட்டு ஆண்டவர் சொல்லல. இவன் பெரிய நீளமான பலிபீடம் கட்டிட்டான், பெரிய பலிபீடம். ஆமா, அதை விட இது பெரிய பலிபீடம் கட்டிட்டான். பலிபீடம் கட்டிட்டு அப்படியே வச்சுட்டு இருக்கிறான். இந்த பலிபீடம் கட்டுறது தெரிஞ்சோடனே உடனே இந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களை என்ன பண்ணிட்டாங்க, படையெடுத்து இங்கே வந்துட்டாங்க. எப்படி இங்கே பலிபீடத்தை கட்டலாம், தேவனுக்கு விரோதமான பாவம் அல்லது, தேவன் அங்கே தானே பலிபீடத்தை கட்ட சொன்னார், நீயா இங்கே கட்டின அப்படின்னு சொல்லும்போது இவனுங்களை என்ன தெரியுமா சொன்னானுங்க, நாங்கள் பலி செலுத்த மாட்டோம், இதில் பார்வைக்கு மட்டும் பெருசாக எங்களுக்கு பலிபீடம் தான் போதும், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னத்தை சொல்லுவோம், அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு பின் சந்ததியாருக்கு அடையாளமாக இருக்கும்படி இந்த பெரிய பலிபீடம் தான் சாட்சியாக இருக்கும், நாங்கள் இதில் பலியே செலுத்த மாட்டோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நாங்களாம் தேவனை ஆராதிக்கிறவங்கன்னு அவங்க நினச்சிக்கணுமாம்மா, மனசளவில் நினச்சிக்கணும். அந்த இடத்துல ஆராதனை நடக்காது, பலி செலுத்துறதும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரி இன்றைக்கி பெரிய பலிபீடத்தை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கிற ஒரு ஆள் இருக்காங்க. மெட்ராஸில் இருக்குது பெரிய பலிபீடம், ஒரு இடத்துல இருக்குது. ஜப கோபுரமெல்லாம் வேற, இது கோபுரம் இல்லை, இது வந்து பெரிய பலிபீடம். மெட்ராஸ்லயே தமிழ்நாட்டிலேயே பெரிய பலிபீடம். எது இல்லை, சிபிஎம், சிபிஎம் இருக்கிறதே பெரிய ஹால். இன்டர்நேஷனல் லெவலில். ஆனால் சிபிஎம் காரன் ஊருக்கு ஒரு ஒவ்வொரு பேரை வச்சிட்ருக்கிறான். சில இடங்களில் புதிய ஏற்பாட்டு சபை தான் வச்சுருக்கிறான், சில இடங்களில் யூனிவர்சல் சர்ச்சுன்னு வச்சுருக்காங்க. யூனிவர்சல் சர்ச்சு, இது வந்து சென்னை பெண்டிகாஸ்டல் சர்ச்சு. அவங்க வெப்சைட்டில் பார்த்தாச்சுன்னா எல்லா ஃப்ராடும் தெரியும். உங்க திருசித்தம் செய்யறாங்களோ அவங்க தான் முடியும். அதனால இந்த ஊமையில யாருக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு புறமுது காட்டாம நேருக்கு நேராக இருந்து தேவனுடைய வார்த்தையினால ஜெயம் கொள்ளுகிற ஜனங்களுக்கு தான் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தையை வாசிக்காம சோம்பேறியா இருந்துக்கிட்டு, தேவனுடைய வார்த்தையில பிரியம் இல்லாம தன்னிச்சையின்படி நான் அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, தன்னிச்சையின்படி பிரிந்து போகிறவனை அவனை பிரித்து விட்டுற வேண்டியது அவ்வளோதான். வசனம் சொல்லுது, நீ ஒரு தடவை ரெண்டு தடவும் சகோதரனுக்கு ஆலோசனை சொல்லு, கேட்குறானா கேளு, கேட்கலையா அவனை பிரித்து விட்டு போட்டுன்ட்டார் ஆண்டவர். நடைய கட்டுன்ட்டார், கட்டு 90 போயிட்டாரு. அவனை பாவியை போலவும் அஞ்ஞானியை போலவும் நீ நினச்சி விட்டு அவனை நீ சேர்க்காதன்னு. அதனால் தேவனுடைய ஜனங்கள் முதல்ல ஒற்றுமை இருக்கணும். எப்படி யூதா கோத்திர ஜனங்கள் ஒற்றுமையாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த தேவனுடைய வசனத்தை ஸ்கிரிப்சர் ஃபீஸ்ட் அப்படின்னா வசன விருந்து சாப்பிட்ற ஜனங்க அந்த விருந்தினுடைய சந்தோஷத்தில் எப்பவுமே நல்ல ஆவிக்கிற நிலைமையில் சந்தோஷமாக இருக்கணும். வசனம் சொல்லுது, பலி செலுத்துகிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள். இப்போ இங்கே பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவங்களை காணவே காணாம், நம்மளுக்குள்ளேயே ஐக்கியம் காணாம், அப்புறம் எப்படி பலிபீடத்துக்கிட்ட ஐக்கியமாக இருக்க முடியும்? அதனால் தேவ ஜனங்கள் ஒரு சிலராக இருக்கிற நம்மளை தேவன் கூட்டி சேர்த்துருக்கிறார். நம்ம வந்து ஐக்கியமாக இருந்து தேவனுடைய பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருந்து நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதை விட்டு போட்டு இன்னொரு 10 வாழ்வோம், இன்னொரு 20 வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் கோட்டை கட்டிட்டு இருந்தேன் வைங்களேன், கோட்டை பாட்டுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆமாம், நம்மளே பார்த்து ஆண்டவர் பாபேல் கோபுரம் மாதிரி பிரித்து விட்டுருவார், பாசையில் தாறுமாறாக்கி விட்டுருவார். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறோம், நான் இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், இனி நாள் என்னுடைய நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்டு, நம்மகிட்ட இருக்கிறது எப்படி அந்த ஏழை விதவை 2 போட்டு முழுவதையும் போட்டான்னு சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள என்னென்ன இருக்குதோ அதைய ஆண்டவருக்காக நாம் செலவு பண்ணி ஆண்டவருக்காக அதை சமர்ப்பித்து ஊழியத்துக்கோ அல்லது ஏழைப்பாளைகளுக்கோ அல்லது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ நம்ம செய்யணும். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம மட்டும் நினைப்போம் நம்மளுக்கு எல்லாரும் நன்மை செய்யணும், இறக்க பண்ணணும் அப்படின்னு, ஆனால் நாம் மட்டும் மற்றவங்களுக்கு இறக்க பண்ண மாட்டோம். அது எப்படி இருக்கும், எல்லாருக்குமா? நம்ம மட்டும் நான் முடியாமல் இருக்கிறேன், ஐயோ எனக்கு இது இப்படி செய்யணும், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், கிறிஸ்தவங்க எனக்கு எப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி எங்கிட்ட இருக்கிறத நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, அதை மட்டும் கொடுக்காம ஆண்டவர் பேரை சொல்லி எனக்கு நான் ஏழை 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 எனக்கு முடியாது, கை வர மாட்டேங்குது, கால் வர மாட்டேங்குது, எனக்கு முடியல, எனக்கு அந்த வதை செய்வீங்க இந்த வதை செய்வீங்கன்னு உதவி மட்டும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிறேன் ஒழிய, நம்மகிட்ட இருக்கிற பொருள் ஏதாவது கொஞ்சமாவது சின்ன பொருளாக இருந்ததுன்னா இந்தாங்க என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும்ல, அது கொடுக்கறதுக்கு மனசு இல்லை இல்லையே, இல்லை இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. அதனால மனசே இல்லாதவங்களுக்கு நீ உண்மையில சொல்லி கொடுக்காதங்கிறாரு, புறமுதுகு காட்டி ஓடுற எப்ராயிம் புத்திரனுக்கு நீ ஒன்றும் சொல்லிக் கொடுக்காத. புறமுதுகு காட்டி தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புறமுதுகு காட்டி ஓடுற எல்லாத்தையும் நீ ஓட்டி விடு, துரத்தி விடு, போட்டோம் போகிறவன் போட்டோம். சிபிஎம்லாம் பார்த்தீங்கன்னா பிரசங்க அனல் பறக்கும், பாதி பேர் வரமாட்டான் இந்த பிரசங்கத்தை கேட்டு. ஐபிசிக்கு அதே மாதிரி தான், பிரசங்கம் பண்ணாங்கன்னா தீர்ந்தது, அவ்வளோதான் ஓடி போயிடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் மற்றவங்களை தாக்கியே குத்தியே இது வரைக்கும் நான் பேசினதில்லை. ஆனால் வசனம் சொல்லுது ஊமைகளை யூதா புத்தர்களுக்கு மட்டும் சொல்லிக்கொடு, எப்ராயம் புத்தரன் புறமுது காட்டி ஓடுறவன ஓட்டி விடு, துரத்தி விடு, அவன் காட்டுக்கே போட்டோம், அண்ணிலாம் காட்டுக்கு போட்டோம். நீ அதை பற்றி கவலைப்படுற, ஆண்டவரே இறக்கப்படலை, நம்ம எப்படி இறக்கப்பட முடியும்? நம்ம யார், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் தேவன் சிநேகிக்கிற ஜனங்கள் யூதா ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு தான் வேதத்தினுடைய ரகசியங்கள் புரியும். ஆமாம், யூதா புத்திரர். அப்புறம் யூதருக்கு உதவி செய்கிற ஜனங்கள், ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சி 10 பிரஜாதிகள் நாங்களும் உங்கள் கூட வருவேன்னு சொல்லி சொல்கிறாங்களாம்மா. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை பிடிச்சிட்டு நான் தனியாக போகிறேங்கிறாங்க. அது எப்படி நடக்கும் பாருங்க. ஆமாம், கொஞ்சம் கிழிச்சு வெட்டி கொடுத்துருங்க, நாங்கள் அங்கேயே போயிருந்துக்கிறாங்க. ஆமாம், வச்சுக்கிறாங்கிறாங்க. அதனால் இவ்வளவு நாள் நம்ம இருந்தது வாழ்க்கை வேறு, இன்னிலேருந்து நாம் வாழ்கிற வாழ்க்கை வேறு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை கண்ணார கண்டும் காணார கேட்டும் உணர்வதற்கு யூதா ஜனங்களுக்கு மட்டும்தான், அப்படின்னா தேவனால் நேசிக்கப்படுகிற ஜனங்களுக்கு மட்டும்தான் இந்த ரகசியங்களை வச்சுருக்கிறாரு. இந்த ரகசியத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணினாவோ அல்லது புறம்புதுகு காட்டி ஓடுனாவோ தேவனுடைய நியாயத்திற்கு பின்னால் வந்துக்கிட்டே இருக்குது. நாம் எதோ இருக்குதுன்னு நினச்சிட்ருப்போம், அங்கே வீட்டில் போனால் அங்கே எவனை தூக்கி ஓடிடுவோம். அதுக்கு பேசாமல் ஆண்டவர் கொடுத்துட்டோம்னா அது எப்பவுமே பல்லவத்தில் எந்த திருடனும் திருட முடியாத இடத்துல அது அங்கே இருக்கும். ஆமாம், பூச்சி அரிக்காது, எந்த திருடனும் கண்ணம் பண்ண மாட்டான், யார் ஏமாற்ற மாட்டான். அதனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம நல்லா சந்தோஷமாக இருதயத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்காக என்ன செஞ்சாங்கிறத யோசனை பண்ணி நம்ம முயற்சி எடுத்தோம்னா இனிமேலாவது நம்ம பைபிள் வாசிக்கிற வாசிப்பு, சிந்திக்கிறது, தியானிக்கிறது, செய்கிற நற்கரிகள்னால் நம்மளுக்கு நல்லா புரியும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு மேலும் மேலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.